தெரு வருகை காலம் நான்காம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, 1980களில் ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் நிகழ்ந்து வந்த பட்டினிச் சாவுகள் மனித சமுதாயத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்பின. பாப் கெல்டாஃப், மிஜ் ஊரே என்ற இரு இசைக்கலைஞர்கள் தங்கள் மனசாட்சியின் குரலுக்கு செவிமடுத்தனர். எத்தியோப்பிய மக்களை மனதில் கொண்டு, முக்கியமாக அங்கு பட்டினியால் இறக்கும் குழந்தைகளை மையப்படுத்தி, இது கிறிஸ்மஸ் என்று அவர்களுக்கு தெரியுமா, டு தே நோ இட்ஸ் கிறிஸ்மஸ் என்ற கேள்வியை எழுப்பும் ஒரு பாடலை இவர்கள் இருவரும் இயற்றினர். 1984 நவம்பர் மாதம் வெளிவந்த இந்த பாடல் மிக பெரும் அளவில் பிரபலமானது. அந்த பாடலின் இசைத்தட்டுக்கள் விற்பனையில் கிடைத்த தொகையை இவ்விரு இசைக்கலைஞர்களும் எத்தியோப்பியாவிற்கு அனுப்பி வைத்தனர். இருந்தாலும் அவர்கள் மனம் திருப்தி அடையவில்லை. இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று இருவரும் எண்ணினர்.
எத்தியோப்பிய மக்களின் பட்டினியை போக்க நிதி திரட்டும் எண்ணத்துடன் லைவ் எய்ட் என்ற இசை விழாவை இவ்விருவரும் ஏற்பாடு செய்தனர். மைக்கேல் ஜாக்சன் உட்பட பல இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்ட அந்த இசை விழா 1985 ஜூலை 13 நடைபெற்றது. லண்டன் மாநகரிலும் பிலடெல்பியா மாநகரிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த இசை நிகழ்ச்சி செயற்கைக்கோள் வழியே உலகெங்கும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதுவரை விளையாட்டுப் போட்டிகளும் திரைப்பட விழாக்களும் மட்டுமே உலகின் பல நாடுகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்ததற்கு ஒரு மாற்றாக மனிதாபிமானமிக்க ஒரு முயற்சி, உலகெங்கும் நேரடி ஒளிபரப்பானது அதுவே முதல் முறை. 150 190 கோடி பேருக்கும் மேற்பட்டோர் இந்த இசை நிகழ்ச்சியை கண்டனர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இசை நிகழ்ச்சியால் திரட்டப்பட்ட 15 கோடி பவுண்டுகள், அதாவது 1050 கோடி ரூபாய் நிதியுதவி எத்தியோப்பியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது.
அன்புள்ளங்களே, இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உலக புகழ்பெற்ற பாடகர்களில் ஒருவர் பால் மெக்கார்ட்னி. 1960களில் இசை உலகின் முடிசூடா மன்னர்களாக விளங்கிய பீட்டில்ஸ் என்ற இசைக்குழுவின் நால்வரில் இவரும் ஒருவர். லைவ் எய்ட் என்ற அந்த இசை நிகழ்ச்சியில் இவர் பாடிய லெட் இட் பி என்ற பாடல் நமது ஞாயிறு சிந்தனையை துவக்கி வைக்கின்றது. பால் மெக்கார்ட்னி அவர்கள் பாடிய லெட் இட் பி என்ற பாடலின் பொருள் அப்படியே ஆகட்டும் அல்லது அப்படியே இருக்கட்டும். இப்பாடலின் முதல் வரிகள் இதோ:
நான் பிரச்சனைகளை சந்திக்கும் வேளையில் அன்னை மரியா என்னிடம் வருகின்றார். அப்படியே ஆகட்டும் என்ற அறிவு செறிந்த வார்த்தைகளை சொல்கின்றார். என் வாழ்வை இருள் சூழும் நேரங்களில் அவர் எனக்கு முன் நிற்கின்றார். அப்படியே ஆகட்டும் என்ற அறிவு செறிந்த வார்த்தைகளை மென்மையாக என்னிடம் சொல்கின்றார்
என்று இந்த பாடல் ஆரம்பமாகின்றது. லெட் இட் பி என்ற பாடலை தான் எழுதுவதற்கு காரணம் தன் தாயே என்று பால் மெக்கார்ட்னி அவர்கள் தன் பேட்டிகளில் கூறியுள்ளார். அவரது தாயின் பெயர் மேரி. ஆனால் பாடலின் வரிகளில் அவர் மதர் மேரி என்று எழுதியிருப்பது பலர் மனதில் அன்னை மரியாவை நினைவுறுத்துகின்றது. அதேபோல் லெட் இட் பி, அப்படியே ஆகட்டும் என்ற அடிக்கடி இந்த பாடலில் இடம்பெறும் சொற்கள் இளம்பெண் மரியா அன்று வானத்தூதர் கப்ரியேலிடம் சொன்ன புகழ்பெற்ற வார்த்தைகளை நினைவுறுத்துகின்றது. உலக மீட்பர் பிறக்கப் போகிறார் என்று வானத்தூதர் கப்ரியேல் அன்று சொன்ன செய்தியும், அதற்கு இளம்பெண் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன பதிலும் இன்று நாம் வாசிக்கும் நற்செய்தியாக ஒலிக்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, எந்த ஒரு வரலாற்று நிகழ்வும் நூல்களில் பதிவாகும் போது அந்நிகழ்வின் பெருமை நம் கண்முன்னே அதிகம் தோன்றும். அந்நிகழ்வில் ஈடுபட்டோர் அடைந்த காயங்கள் பெருமளவு பேசப்படுவதில்லை. அதேபோல் விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள வரலாற்று நிகழ்வுகளை திருப்பலியில் வாசகங்களாக வாசிக்கும் போது மேன்மை புனிதம் ஆகிய உணர்வுகளே மேலோங்குவதால் அந்நிகழ்வுகளின் வேதனைகளையும் காயங்களையும் மறந்துவிட வாய்ப்புண்டு. அதனால்தான் இன்று நாம் நற்செய்தி பகுதியை வாசித்ததும் துணிவோடு இது இறைவன் வழங்கும் நற்செய்தி என்று சொல்லிவிட்டோம். ஆனால் ஆழமாக சிந்தித்தால் வானதூதர் கப்ரியேல் இளம் பெண் மரியாவிடம் இச்செய்தியை சொன்ன வேளையில் இது கட்டாயம் நல்லதொரு செய்தியாக இருந்திருக்க முடியாது என்பதை உணர்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்மஸ் நெருங்கி வரும் இந்நாட்களில் பல பள்ளிகளில் பங்குத்தளங்களில் கிறிஸ்மஸ் நாடகங்கள் அரங்கேறும். நடிப்பவர்கள் பெரும்பாலும் குழந்தைகள் என்பதால் நாம் ரசிப்போம், சிரிப்போம். இந்த நாடகங்களில் அரை மணி நேரத்தில் அழகழகான காட்சிகள் தோன்றி மறையும். இவற்றை பார்க்கும்போது மனம் மகிழும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் இப்படி ஒரு நாடகம் முடிந்து திரும்பி வரும் வழியில் ஒரு நண்பர் என்னிடம் திடீரென, முதல் கிறிஸ்மஸ் இவ்வளவு அழகாக இருந்திருக்குமா என்று கேட்டார். அந்த கேள்வி என்னை சிந்திக்க வைத்தது. அன்பு இதயங்களே, வரலாற்றில் நடந்த முதல் கிறிஸ்மஸ் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு அழகாக, ஒளிமயமாக, மகிழ்வாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் அந்த சூழல் அப்படி. அந்த கொடுமையான சூழலை பற்றி பல கோணங்களில் நாம் பேசலாம். நமது இன்றைய சிந்தனைக்கு அந்த சூழலிலிருந்து ஒரே ஒரு அம்சத்தை பற்றி மட்டும் சிந்திப்போம்.
அன்பு நெஞ்சங்களே, யூதேயா முழுவதும் ரோமைய ஆதிக்கம், அராஜகம் நடந்து வந்தது. இந்த அடக்குமுறையை உறுதி செய்வதற்கு ரோமைய அரசு படை வீரர்களை அதிகம் பயன்படுத்தியது. அடுத்த நாட்டை அடக்கியாளச் செல்லும் படை வீரர்களால் அதிகம் பாதிக்கப்படுவது அந்நாட்டில் இருக்கும் பெண்கள். பகலோ இரவோ எந்த நேரத்திலும் இந்த பெண்களுக்கு படை வீரர்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் ஏராளம். அன்பு நெஞ்சங்களே, ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் அமெரிக்க ஐரோப்பிய படைகளால் அந்நாட்டு பெண்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களை கேள்விப்பட்டோம். மியான்மார் நாட்டில் ரக்கைன் மாநிலத்தில் ரோஹிங்கியா இனத்தவர் அந்நாட்டு இராணுவத்தினால் அடைந்து வரும் கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் நம் செய்தித்தாள்களில் இடம்பெறுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தவர் இளம் வயது கிராமத்து பெண் மரியா.
தன் சொந்த நாட்டிலேயே இரவும் பகலும் சிறையில் அடைக்கப்பட்டதைப் போல் உணர்ந்த மரியா, இந்த அவல நிலையிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை காட்ட மாட்டாயா இறைவா என்று தினமும் எழுப்பி வந்த அந்த வேண்டுதலுக்கு இறைவன் விடையளித்தார். மனமாகாத மரியாவை இறைவனின் தாயாகும்படி அழைத்தார். அன்பு இதயங்களே, இது அழைப்பு அல்ல, தீர்ப்பு. மரண தண்டனையை வழங்கும் தீர்ப்பு. மனமாகாத இளம் பெண்கள் தாயானால் அவர்களை ஊருக்கு நடுவே இழுத்துச் சென்று கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும் என்பது யூதர்களின் சட்டம். இதை நன்கு அறிந்திருந்தார் மரியா. அவரது தோழிகளில் ஒரு சிலர் ரோமைய படை வீரர்களின் பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாகி கருவுற்றதால் ஊருக்கு நடுவே கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டதை மரியா பார்த்திருப்பார். இதோ இதையொத்த ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படுவதை மரியா உணர்ந்தார். மனமாகாத தன்னை தாய்மை நிலைக்கு கடவுள் அழைத்தது பேரிடி போல் மரியாவின் செவிகளில் ஒலித்திருக்கும்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவன் தந்த அந்த அழைப்பிற்கு சரி என்று சொல்வதும் மரண தண்டனையை தனக்குத்தானே வழங்கிக் கொள்வதும் விருப்பப்பட்டு தூக்கு கயிறை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொள்வதும் எல்லாம் ஒன்றுதான். இருந்தாலும் அந்த இறைவன் மேல் அத்தனை அதீத நம்பிக்கை அந்த இளம் பெண்ணுக்கு. இதோ உமது அடிமை என்று சொன்னார் மரியா. தன் வழியாக தனது சமுதாயத்திற்கும் இந்த உலகிற்கும் மீட்பு வரும் வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்த மரியா அந்த வாய்ப்புடன் வந்த பேராபத்தை பெரிதாக எண்ணாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஆகட்டும் என்று பதில் சொன்னார். பெரும் போராட்டத்திற்கு பின் வந்த பதில் அது.
அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் வாசித்த நற்செய்தி பகுதியின் இறுதியில் நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியா சொல்லும் அந்த வார்த்தைகளே இந்த பகுதி முழுவதையும் நற்செய்தியாக மாற்றியுள்ளது. இந்த நம்பிக்கை வரிகள் இல்லை என்றால் இன்றைய விவிலிய வாசகத்தை நற்செய்தி என்று சொல்வது மிக கடினம். மரியா சொன்ன அப்படியே ஆகட்டும் என்ற அந்த அற்புத வார்த்தைகள் இத்தனை நூற்றாண்டுகளாக பலருக்கு பல வழிகளில் நற்செய்தியாக ஒலித்துள்ளன.
அன்பு நெஞ்சங்களே, 1985 ஆண்டு பால் மெக்கார்ட்னி அவர்கள் பாடிய லெட் இட் பி பாடல் வழியாக மரியா சொன்ன அந்த அற்புத வார்த்தைகள் மீண்டும் பலருக்கு நற்செய்தியாக ஒலித்திருக்க வேண்டும். பசி கொடுமைகள், போர் கொடுமைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகள், ஜாதி மதம் இனம் என்று பல்வேறு பாகுபாடுகளால் உருவாகும் கொடுமைகள் என்று கொடுமைகளின் பட்டியல் நீண்டுகொண்டே போகும் இந்த உலகில் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் விடிவு இல்லையா என்று மனம் கேள்விகளை எழுப்பும். லைவ் எய்ட் இசை நிகழ்ச்சியைக் கண்ட பல கோடி உள்ளங்களில் எத்தியோப்பியாவின் பட்டினி சாவுகள் பல கேள்விகளை எழுப்பியிருக்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கு ஏதோ ஒரு வகையில் விடை தரும் வண்ணம் பால் மெக்கார்ட்னி பாடிய லெட் இட் பி என்ற இந்த பாடல் அமைந்ததென்று சொல்லலாம். நம்பிக்கையற்ற ஒரு சூழலை நற்செய்தியாக மாற்ற வானதூதரிடம் அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன மரியாவின் வார்த்தைகளை வைத்து உருவாக்கப்பட்ட இந்த பாடல் பலரது உள்ளங்களில் நம்பிக்கையை விதைத்திருக்கும்.
அன்பு நெஞ்சங்களே, ஆப்பிரிக்க நாடுகளில் இன்றும் பட்டினி சாவுகள் தொடர்கின்றன. உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு கொடுமைகள் நாள்தோறும் அரங்கேறிய வண்ணம் உள்ளன. அநீதிகளாலும் கொடுமைகளாலும் நொறுக்கப்பட்டுள்ள ஒரு சமுதாயத்தில் அனைவருமே துன்பங்களால் துயரங்களால் துவண்டு போகாமல் அவர்களில் ஒருவர் எடுக்கும் துணிவான ஒரு முடிவு அந்த சமுதாயத்தின் வரலாற்றையே மாற்றியுள்ளது என்பதற்கு மரியாவின் ஆகட்டும் என்ற அந்த முடிவு ஓர் எடுத்துக்காட்டு. மரியாவுக்கு இந்த துணிவை அளித்தது அவரது சொந்த சக்தி அல்ல அன்பர்களே, மாறாக இறைவன் மட்டில் அவர் கொண்டிருந்த ஆணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கை.
ஆர்பு நெஞ்சங்களே, இந்த ஞாயிறு மாலை அல்லது இரவு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் திருவிழிப்பு திருப்பலிகள் உலகெங்கும் நடைபெற்ற வண்ணம் இருக்கும். அமைதியின் இளவரசராகிய இயேசு பிறந்த பெத்லேகேம், அவர் வாழ்ந்த எருசலேம் மற்றும் புனிதபூமியின் பல பகுதிகள் இப்போது இறுக்கமான ஒரு சூழலில் உள்ளன. எருசலேமை இஸ்ரேல் நாட்டின் தலைநகர் என்று ஒரு தனி மனிதன் தன்னிச்சையாக அறிவித்ததைத் தொடர்ந்து அங்கு நிலவும் மோதல்களும் உயிர் பலிகளும் நம்மை வேதனையில் ஆழ்த்துகின்றன.
ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் வேதனையில் வெந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் நடுவே இறைவன் இம்மானுவேலாக வாழ வந்ததைப் போல இன்றும் வேதனையில் இருப்போர் நடுவே அவர் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பு இதயங்களே, இம்மானுவேலை நம்மிடையே கொணர இளம் பெண் மரியாவைப் போல அப்படியே ஆகட்டும் என்று சொல்லும் நம்பிக்கையையும் துணிவையும் பணிவையும் நமக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்று அன்னை மரியாவின் பரிந்துரையோடு ஜெபிப்போம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.